தானியேல் அத்தியாயம் 9. கல்தேயர்களுடைய ராஜ்ஜியத்தின்மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதியா சந்ததியைச் சேர்ந்த அகாஸ்வேருவின் மகனான தரியு ஆட்சி செய்கிற முதலாம் வருடத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் அழிவுகள் நிறைவேறி முடிய 70 வருடங்கள் ஆகுமென்று யெகோவா எரேமியா தீர்க்கதரிசியுடன் சொன்ன வருடங்களின் எண்ணிக்கையை புத்தகங்களில் படித்து அறிந்து கொண்டேன். நான் உபவாசித்து சணல் உடையை அணிந்தும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய யெகோவாவை நோக்கி ஜெபம் செய்து பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு செலுத்தி உம்முடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரர்களாக இருந்து துன்மார்க்கமாக நடந்து கலகம் செய்து உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் முற்பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல மக்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவிகொடுக்காமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்திற்காக உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூதா மனிதர்களும் எருசலேமின் குடிமக்களும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் முற்பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களைக் கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் விலகிப்போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் கட்டளையிடப்பட்ட தண்டனையும் எங்கள் மேல் ஊற்றப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவிக்காத பெரிய தீங்கை எங்கள் மேல் வரச் செய்ததினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தண்டனைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புவதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய யெகோவாவின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் யெகோவா கவனமாயிருந்து அந்த தண்டனைகள் எங்கள் மேல் வரச் செய்தார். எங்கள் தேவனாகிய யெகோவா தாம் செய்து வருகிற தம்முடைய செயல்களில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமற் போனோம். இப்போதும் உமது மக்களை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு புகழை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கர்களாக நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய எல்லா நீதியின்படியும் உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த மலையாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் முற்பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய மக்களாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் அவமானமானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய்க்கிடக்கிற உம்முடைய பரிசுத்த தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்கச் செய்யும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழான இடங்களையும் உமது பெயர் இடப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்மாலே அதை தாமதிக்காமல் செய்யும். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய மக்களுக்கும் உம்முடைய பெயர் இடப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் செய்து என் பாவத்தையும் என் மக்களாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கை செய்து என் தேவனுடைய பரிசுத்த மலைக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போதே முதலில் தரிசனத்திலே நான் கண்ட தேவ தூதனாகிய கேப்ரியேல் வேகமாக பறந்து வந்து மாலை நேர பலி செலுத்தும் மாலை நேரத்திலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னுடன் பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்கிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரையிடுகிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் செய்கிறதற்கும் உன் மக்களின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் ஆகும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எழுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் வரை 70 வாரங்களும் 62 வாரங்களும் ஆகும். அவைகளில் வீதிகளும் மதில்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் துன்பமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா கொல்லப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த இடத்தையும் வரப்போகிற பிரபுவின் மக்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு வெள்ளப்பெருக்கத்தைப் போல இருக்கும். முடிவு வரை போரும் அழிவும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் வரைக்கும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளியச் செய்வார். அருவருப்பான இறக்கைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அழிவு பாழாக்குகிறவன் மேல் தீரும் வரை ஊற்றும் என்றான்.